எனவே திருவருள் என்பது என்ன? இறைவனுடைய குணமாகிய ஞானம் அல்லது அறிவு. இறைவனுடைய பேரறிவு தான் திருவருள் எனப்படுகிறது. இறைவனுடைய பேரறிவு. எனவே சக்தி என்றாலும், இறைவனுடைய சக்தி என்றாலும், இறைவனுடைய திருவருள் என்றாலும், இறைவனுடைய ஞானம் என்றாலும் ஒரே பொருள் தான். ஞானம், சக்தி, திருவருள் எல்லாம் ஒரு பொருள் தான். ஏன் அதை இறைவனுடைய அறிவை அருள் என்று சொல்லுகிறார்கள், ஏன் திருவருள் என்று சொல்லுகிறார்கள்? இறைவனுடைய அறிவை, ஆன்மாவினுடைய அறிவை திருவருள் என்று சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லுகிற வழக்கம் இல்லை. இறைவனுடைய அறிவு தான் அருள் எனப்படுகிறதே தவிர ஆன்மாவினுடைய அறிவை அருள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அறிவினுடைய இயல்பு என்ன? இலக்கணம் அறிவினால் திருக்குறள் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக் கடை. அறிவினுடைய பயனே இலக்கங்காட்டுதல், இறங்குதல் தான் அறிவினுடைய இலக்கணம். அறிவு படைத்தது, அறிவு பெற்றதனுடைய பயன் இறங்குதல், இரக்கங்காட்டுதல், கருணை. நாமும் அறிவு பெற்றிருக்கிறோம், ஆன்மாக்களாகிய நாம் அறிவு பெற்றிருக்கிறோம், அறிவை உடையவர்கள். ஆனால் நமக்கு கருணை எந்த அளவுக்கு இருக்கிறது? இல்லை என்று சொல்ல முடியும். இருக்கிற நமக்கு, நமக்கு இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது. ஆனால் ஓரளவுக்குத்தான் இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய கருணை அதுதான் எல்லையற்றது. இறைவனுடைய அறிவுதான் கருணையாக எல்லா ஆன்மாக்களுக்கும் உதவி செய்கிறது. எனவே அவனுடைய அறிவைத்தான் அருள் என்று நாம் சிறப்பாக சொல்லுகிறோம். அந்த இறைவனுடைய திருவருள் எல்லா உயிர்களிடத்திலும் எப்போதும் கலந்து உடனாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனுடைய அந்த திருவருள் கலந்திருக்கிறது, உடனாக இருக்கிறது, எப்போதும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த திருவருளை ஒளி என்பார்கள். ஒளி என்னென்றால் அறிவு என்பதே ஒளிதானே. அறியாமை என்பது இருள். பார்த்திருக்கிறோம், அறியாமை இருள் என்றால் அறிவு ஒளி. எனவே உயிர்களிடத்திலே இருக்கிற அந்த திருவருளை எப்படி சொல்லலாம்? அக ஒளி அல்லது உள்ளொளி. உள்ளொளி என்பது திருவருள். இந்த உள்ளொளி எப்போது ஆன்மாக்களிடத்திலே கலந்தது என்றால் அனாதிகாலமாகவே, என்றுமே, என்றென்றும் உயிர்களிடத்திலே அந்த உள்ளொளி கலந்திருக்கிறது. ஒரு காலத்திலேதான் வந்து கலந்தது என்று சொல்ல முடியாது. உயிர்கள் என்று உண்டோ அன்றே உயிர்களிடத்திலே இறைவனுடைய திருவருளும் கலந்திருக்கிறது. நாம் இன்னொன்று பார்த்தோமே, ஆணவ மலத்தை எப்படி சொல்லுகிற போது என்ன பார்த்திருக்கிறோம்? ஆணவ மலமும் உயிர்கள் என்று உண்டோ அன்றே ஆணவ மலமும் கலந்திருக்கிறது. ஆக உயிர்களிடத்திலே என்னென்ன கலந்திருக்கின்றன? ஆணவமாகிய இருளும் கலந்திருக்கிறது, திருவருளாகிய ஒளியும் கலந்திருக்கிறது. ஆக ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது நம்மிடத்தில். இப்படி ஒரே இடத்துல ஒளியும் இருளும் இருக்க முடியுமா? ஒரே இடத்துல இருக்க முடியுமா? முடியும். இந்த இடத்துல, இந்த அறையில ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது. ஒன்று மேலோங்கும், இன்னொன்று அடங்கி இருக்கும். இருள் மிகுந்தால் ஒளி அடங்கி இருக்கும், ஒளி மிகுந்தால் இருள் அடங்கி போய்விடும். இருள் இல்லாமல் போவதல்ல, இருள் அடங்கி கிடக்கிறது. அதேபோல ஆன்மாக்களிடத்திலே ஆணவமாகிய இருள் மிகுந்திருக்கிற இந்த கட்டுநிலையிலே திருவருள் ஒளி இருந்தும் புலப்படாமல் அடங்கி இருக்கிறது. இந்த சகல நிலையிலே ஆணவ மலம்தான் மிகுந்திருக்கிறது, திருவருள் ஒளி அடங்கி இருக்கிறது. இந்த திருவருள் பயனிலே, திருவருள் பயனிலே ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள், அந்த இரண்டாவது அதிகாரம் தானே இருள் மலை நிலை, மூன்றாவது அதிகாரமா நடத்தி ஆயிட்டா நடத்த முடிந்தது தானே? அதுல ஒரு பாட்டு பாருங்க, அன்று அளவி அன்று அளவி உள்ளொளியோடு ஆமியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் என்று சொல்லுகிறாரு. எனவே அன்று அழகின அனாதி காலத்திலேயே அனாதியாகவே அழகின கலந்திருக்கிறது ஆணவை இருள். அன்று அழகி எதோடு? உள்ளொளியோடு, திருவருளோடு ஆணவ இருளும் கலந்திருக்கிறது. உள்ளொளியோடு ஆவி இடை, ஆவின உயிர் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். இப்படி இந்த ஆணவமாகிய இருள் நிகழ்ந்திருக்கின்ற இந்த சகல நிலையிலே இந்த ஆணவ மலம் என்ன செய்கிறது என்றால், ஆணவ மலத்தினுடைய இயல்பே அந்த ஆன்மாவுக்கு நான் என்ற உணர்வை கொடுக்கிறது. ஆணவ மலம் நான் என்ற ஒரு தன்முனைப்பை உண்டாக்குவது ஆணவ மலம். நான் ஒரு தனி முதல், நானே செய்பவன், நானே கர்த்தா, நானே தலைவன் என்ற தன்முனைப்பை ஆணவ மலம் உண்டாக்குகிறது. அதாவது இந்த ஆன்மா இறைவனோடுதான் இயைந்திருக்கிறது, கலந்திருக்கிறது. ஆனால் அதை தெரிய விடாதபடி இந்த ஆன்மா நான் தனித்திருக்கிறேன், நான் இறைவனுக்கு வேறாக இருக்கிறேன் என்று இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது ஆணவ மனம். இறைவனை உணர விடாமல் நான் தனி. ஆனா அப்படித்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உடனாக இருக்கிற இறைவனை நாம் கூட இருந்து கண்காணியாக இருக்கிறான் என்று நாம் உணர்கிறோமா? இல்லையே, அவன் எங்கேயோ இருக்கிறான், அவனுக்கு தெரியாது நாம் செய்வதெல்லாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி அவனையும் நம்மையும் வேறுபடுத்தி வைப்பது ஆணவ மலம். எனவே இந்த ஆணவ மலம் இன்னும் என்னென்னமோ எல்லா தீமைகளுக்கும் அதுதான் அடிப்படை. ஆணவ மலம் எல்லா குற்றங்களுக்கும், அதனால்தான் ஆணவ மலத்துக்கு இன்னொரு பெயர் மூல மலம். மூல மலம் எல்லா தீமைகளுக்கும் மூலமாக இருக்கிற குற்றம் ஆணவ மலம். அது என்ன செய்கிறது அந்த ஆணவ மலம்? நான் என்ற ஒரு அபிமானத்தை உயிர்களுக்கு உண்டாக்கி உலக பொருள்களை நாடும்படியாக செலுத்துகிறது. உலக பொருள் மேல் விருப்பத்தை உண்டாக்குகிறது. இது வேண்டும் அது வேண்டும் என்ற உலகப்பற்றை உண்டாக்குகிறது. உலகப்பற்றை மட்டுமா, உடல்பற்று, நான் என்ற உடல்பற்று, எனது என்ற பொருள்பற்று ஆகிய இந்த இருவகை பற்றுக்கள், அகப்பற்று புறப்பற்று என்ற இரண்டு வகையான பற்றுக்களுக்கும் காரணம் இந்த ஆணவ மலம்தான். எனவே இந்த ஆணவ மலத்தினாலே உயிர் உலகத்தை நோக்கி ஓடுகிறதே தவிர உள்ளே நோக்கி, உள்ளே திரும்பி நான் யார் என்று நினைத்து பார்க்க அதற்கு நேரம் கிடையாது. ஆக உயிர் தன்னை உணர வேண்டுமானால் உள்நோக்கித்தான் பார்க்க வேண்டும். வெளியிலே தேட முடியாது, உள்ளே உள்முகமாக ஆன்மா நோக்க வேண்டும். அதற்கு விடாது இந்த ஆணவ மனம். ஆன்மாவினுடைய அறிவை புறத்திலேயே செலுத்துகிறது. நாம் ஆன்மாவினுடைய இயல்பை பார்த்திருக்கிறோம். ஆன்மா எதை அறிந்தாலும் அதிலே அழுந்திவிடும் என்று பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு பொருளிலே அழுந்துகிற போது பிறவற்றை அறியாது. ஒரு நேரத்தில் ஒரு பொருளிலே தான் அழுந்தும். அப்படி அந்த ஒன்றிலே அழுந்தினால் மற்றவற்றை அது அறியாது. இப்ப உங்களுடைய சிந்தனையெல்லாம் எதில் அழுந்தி இருக்கிறது அப்படி நம்புகிறேன். அப்படி அழுந்தி இருந்தால் உண்மையிலேயே உங்கள் சிந்தனை மற்ற வெளியிலே செல்லாது. வீட்டை பற்றியோ நினைப்பு வராது. உங்கள் நினைப்பு வெளியே போயிருந்தால் இங்கே அழுந்தவில்லை என்ற பொருள். எனவே ஒன்றிலேதான் ஒரு நேரத்தில் அழுந்த முடியும். எனவே இந்த ஆன்மா இந்த ஆணவ மலத்தினுடைய தூண்டுதலால் உலக பொருள்களிலே அழுந்தி கிடப்பதனாலே அது உள்முகமாக தன்னை அறிய முயல்வது இல்லை. அதுதான் காரணம். எனவே ஆன்மா தன்னை உணராமல் இருப்பதற்கு காரணம் ஆணவ மலம். இந்த ஒரு மலம் மட்டும்தானா? இன்னும் இரண்டு மலங்கள் இருக்கின்றன. மாயை கண்மம் என்ற மும்மலங்கள் அல்லவா, மும்மலங்கள் சேர்ந்திருக்கின்றன ஆன்மாவில். அடுத்து மாயை என்ற மலம், அது என்ன செய்கிறது? இப்ப ஆணவ மலம் என்ன செய்கிறது என்று பார்த்தோம். ஆன்மாக்களுக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுத்து உடல் பற்றையும் உலகப் பற்றையும் தந்து உலகப் பொருள்களையே நாடும்படியாக செய்கிறது. அதனாலே ஆன்மா உள்ளே இருக்கிற இறைவனையோ திருவருளையோ உணர முடியாமல் இருக்கிறது. இது ஆணவ மலம் செய்கிற வேலை. அடுத்து மாயை என்ற மலம், மாயா மலம், அதுதான் எது? மாயா மலம் என்பது என்ன? மாயா காரியங்கள், மாயையிலே தோன்றிய உடம்பு, தனு, கரணம். கரணம் என்பவை ஐம்பொறிகள் முதலிய கருவிகள். உடம்பு, உடம்பில் உள்ள கருவிகள், இந்த உலகம், உலகத்திலே அமைந்திருக்கிற நுகர்ச்சி பொருள்கள், இவையெல்லாம் மாயா காரியங்கள். இவை என்ன செய்கின்றன? நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இந்த மாயா காரியங்கள், அதாவது மாயை, மாயையினுடைய இயல்பே ஆன்மாக்களை கவர்கிறது. மாயைக்கே ஒரு பெயர் மோகினி. மோகினி என்ற ஒரு பெயர், மோகினி மயக்குவதனாலே மாயைக்கு மோகினி என்ற ஒரு பெயர். எனவே இந்த மாயை உடம்பு எவ்வளவு தூரம் நம்மை மயக்குகிறது? உடம்பு உடம்பினுடைய அழகு, அந்த உடம்பினுடைய வனப்பு மயக்குகிறது. அதே போல எனவே அவற்றிலே ஆன்மாவினுடைய அறிவு அழிந்து விடுவதனாலே இங்கேயும் தன்னை நோக்கி உணர்கிற திறம் ஆன்மாவுக்கு இல்லை. எனவே மாயையும் மயக்குகிறது. இப்ப ஆணவ மலத்தோடு சேர்ந்து இந்த மாயாமலமும் உயிர்களை வெளியிலேதான் உலகத்தை நோக்கித்தான் செலுத்துகிறது. சரி, இன்னொன்று கண்ம மலம், அது என்ன செய்கிறது தன்னுடைய பங்குக்கு? கண்மம் வினை, அதுதான் உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை சுகதுக்கங்களை தருகிறது. சுகதுக்கம் இன்பம் துன்பம், இந்த வினையினாலே கண்மத்தினாலே வருகின்ற இந்த சுகதுக்கங்களிலே ஆன்மா அழுந்தி விடுபட முடியாமல் அதிலேயே அழுந்தி கிடக்கிறது ஆன்மா. ஆக இப்படி ஒன்றுக்கு மூன்று மலங்களாக சேர்ந்து ஆன்மாவை உள்நோக்கி உணரவிடாமல், இறைவனை உணரவிடாமல், உலகத்தையே உலகப் பொருள்களையே பற்றி நிற்கும்படியாக செய்கின்றன. இந்த காரணத்தினாலே தன் மலங்களின் காரணமாகத்தான் உயிர் தன்னை உணராமல், தான் யார் என்பதையே உணராமல் மயங்கி நிற்கிறது. எனவே ஆன்மா தன்னை உணர வேண்டுமானால் இந்த மும்மலங்களும் நீங்க வேண்டும். மும்மலங்களும் நீங்கினால்தான் ஆன்மா தன்னை உணர முடியும், அதுவரை முடியாது. மலங்களோடு கூடியிருக்கிற வரையில் ஆன்மா தன்னை உணர முடியாது, அந்த உண்மை இறைவனுக்கு தெரியாதா? எனவே இந்த ஆணவம் இந்த மும்மலங்களினுடைய வலிமையை ஆற்றலை படிப்படியாக குறைப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை உலக அனுபவங்களை கொடுக்கிறான். உலக அனுபவங்கள் தான், உலக அனுபவங்களை பெறப்பெறத்தான் இந்த மலங்களினுடைய வலிமை குறையும். அப்படி இந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைகின்ற நிலைக்கு தான் என்ன பெயர், மல பரிபாகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மல பரிபாகம், மலம் என்றால் சைவ சித்தாந்தத்தில் மலம் என்றாலே அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். மலம் என்றாலே அது ஆணவன்தான், மாயை குறிக்காது, கண்மத்தை குறிக்காது. மலம் என்றாலே அது ஆணவ மலம். பாம்பு என்றாலே என்ன பாம்பை குறிக்கிறது? அங்க நல்ல பாம்புனா நல்லா என்ற பொருளுக்கு என்ன பொருள் தெரியுமா? எனவே பாம்பு என்றாலே அது அந்த நாகப்பாம்பை குறிக்கிறதே, அதுபோல மலம் என்றாலே அது ஆணவ மலம்தான். எனவே மலம் ஆணவ மலத்தினுடைய பரிபாகம். பரிபாகம்னா பக்குவாத குறைகின்ற தகுதி, நிலையை அடைதல், படிப்படியாக அதனுடைய சக்தி குறைதல், அதனுடைய ஆற்றல் மெலிதல், ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் மெலிவடைதல். அதையெல்லாம் இதையெல்லாம் பின்னாலே நாம் எட்டாம் நூற்பாவிலே தான் போய் பார்க்க வேண்டும்.